ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிளையாடல் புராணம். தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தாதை போல் கடற்கண்ணீன குடியனை வேவா நோக்கி புறையிறந்து அணையாள் கத்தின் பிடியன நடையாள் வேண்ட பின்னுயிர் அடித்து காத்த முடியணி மாடக்காளி முனிவரே வணக்கம் செய்வாம். கடியவள் கடுக்கை வேணி தாதை போல் கணக்கண் மீன கொடியனை தேவ நோக்கே. மீன கொடியன் பாண்டியர்களுக்கு மீன் கொடி, நம்ம சோழராஜாவுக்கு என்ன கொடி? புலிக்கொடி. புலிக்கொடி சேரர்களுக்கு விற்கொடி வில். பாண்டியர்களுக்கு மீன். இப்ப சில ஆலயங்கள்ல பார்த்தா மீன், அதெல்லாம் பாண்டியர்கள் திருப்பணி பண்ணின அடையாளமா அது மீன் பொடி. துறை கோயில் திருப்பணி பண்ணிருக்காங்க அடையப்பா. பாண்டியர்கள் திருப்பணி அநேகம். அந்த கூண்பாண்டியன் சிறவியிலேயே வடை முதுகு, எப்படியோ சமண சமயத்துக்குள்ள போகுதான். ஏதோ ஒன்ன காட்டி மயக்கிறது, அதை செய்யறேன் இதை செய்யறேன். அதுக்கு மேல வந்து இலக்கண இலக்கியங்களை எல்லாம் காட்டி மன்னனை மயக்கி அந்த சமயத்துக்குள்ள இருக்கு. மங்கையர் கடைசி நம்ம நாட்டு பொண்ணு, இந்த சோழ நாட்டுக்கு. அவங்க அதிகாலை நேரத்திலேயே நின்றுவாங்க. விடியற்கால திருவள்ளுவர் சொன்னார், அந்த அம்மா வாசுகி அம்மையார் இறந்து போனபோது ஒரு பாட்டு பாடினார், பின் தூங்கி முன்னெழுந்த பேரையே போதியோ என் தூங்கும் என் கண்கிறா. கணவனால் உறங்குவதற்கு முன்பாகவே, கணவனால் உறங்கினதுக்கு அப்புறம் இவங்க தூங்குவாங்களாம். வாசுகி அம்மையார் அவர் எழுந்து எழுவதற்கு முன்பாகவே இவங்க எழுந்திருச்சுவாங்களாம். அதனால அவங்க தூங்கி பார்த்தது இல்லையா திருவள்ளுவர். பின் தூங்கி முன்னெடுந்த பேதையே போதியோ என் தூங்கும் என் கண்கிறார். இவர் காலத்துல எல்லாம் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. அந்த மாதிரி விடியக்கார் நம்ம மங்கையர் கடைசியா என்ன, அவங்க தெய்வம். காலையில நீராடி விட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த விபூதியின் சந்தனத்தையும் ஒன்றாக கலந்து விபூதி பூசினா வீட்டுக்காரங்க ஆகாது, அந்த நாட்டுக்கும் ஆகாது, வீட்டுக்கும் ஆகாது, நாட்டுக்கும் ஆகாது. என்ன பண்ணுறது? அந்த சந்தனத்தோடு கலந்து யாருக்கும் தெரியாம இப்படி மார்பில பூசி வாழும். அங்கிட்டு யாரும் பார்த்துட போறாங்க. விபூதி அணிவதற்கு இப்படி ஒரு தண்டனை. அவங்க அவ்வளவு பாடுபட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு துன்பத்தை தரவில்லையா? நாமெல்லாம் விபூதி பூச முடியாது. நாம திருநீர் பூசணும்னா மங்கையர் கடைசியார் போட்ட பிச்சை. அவங்க இல்லைன்னா நமக்கு ஏழு திருநீர். மங்கையர் கடைசியார் தான் நமக்கு நம்ம வாழ வைத்த தெய்வம். அதனால சேக்கிலார் சுவாமிகள் மங்கையத்து தனி அரசி எங்கள் குல தெய்வம். அந்த வார்த்தை ஆழமான வார்த்தை. சிவனடியார் பெருமக்கள் எல்லாருக்கும் குல தெய்வம் யாருன்னா மங்கையர் கடைசியார். அவங்க இல்லைன்னா சைவ சமயமே இல்லை. ஞான சம்பந்தருடைய வெற்றிக்கெல்லாம் அந்த கூண்டுகோளாக இருந்தவங்க மங்கையர் கடைசியார். கூடி நின்ற வக்கரமுடைய அமனரை அமன்னறி, கூடி நின்றவர் கரமுடைய அமனறி நாடு சென்றன துயர் மிக விழித்துயில் கூடல் இன்றி அச்சமும் மிக முதலிட திருநீறு கோதில் நெஞ்சிறு புனை ஒரு பொழுது உலகேழும் வென்ற முத்தவள் வரகனை அவன் கூவி நின்று உயிர் கணவனது உருவினி அததீர பாடி வெந்தன கிடைவுணல் இடை தமிழ் ஏடு நின்றது திரையுணர் நிபுணரும் பாடி வன்குல சிறை மனம் மகிழும் அவன்மூக பால மந்துர பணியவும் மதுரையில் ஞான வெந்தி மிக்கு உரு தவம் மிக விளை பாவை மங்கையர் கரசி வந்தனை குறி பெருமாளே. அதனாலே ஏழு உலகத்தையும் வென்ற தமிழ் ஞான சம்பந்தருடைய தமிழ். அவருடைய தமிழ் என்ன சாதாரணமா நம் காலேஜில் படிச்ச தமிழாது. பதினான்கு உலகத்தையும் வெல்லக்கூடிய தமிழ் ஞான சம்பந்தருடைய தமிழ். இன்னைக்கும் அவருடைய பாட்டு மாதிரி யாரும் எழுத முடியல. அவருடைய பாட்டுக்கு யாரும் இன்னும் முழுமையா உரை காண முடியவில்லை. அவர் பாட்டுக்கு பாடி வச்சுட்டார், அவர் பாட்டுக்கு நமக்கு உரை தெரியவில்லை. அதனாலே ஏழு உலகத்தையும் வென்ற தமிழ்ஞான சம்பந்தரை அவர்தான் தமிழ்ஞான சம்பந்தன் தமிழ்ஞான சம்பந்தன் ஆயிரம் இடங்களுக்கு வேற சொல்றார். தமிழ் 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 எந்த தமிழர் நினைக்கிறார்? ஞான சம்பந்த தமிழர்கள் நினைக்கிறார்களா? ஞான சம்பந்தத்துக்கு தங்கத்தால கோயில் கட்ட வேணாமா? தமிழர்கள் அவர் தான் அதிகமான ஒரே தமிழ் தமிழ்னு சொல்லியிருக்கார். அப்படியே அந்த தமிழ் ஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைத்து அதிசயங்களை செய்து அந்த விபூதியுடைய பெருமையை நிலைநாட்டியவர் மங்கை கஷ்யா. அதனால அவங்களுடைய பெருமைக்கு ஈடு இணைய யாரும் சொல்ல முடியாது. அப்படி விபூதியை இப்படி பூசிட்டு இருக்கிற காலத்தில் மன்னவன் சமணராய் இருந்த போது அவனுக்கு ஏதா ஒரு நல்வினையும் இருந்தது தீவினையும் இருந்தது. அப்படி ஒரு சமய காய்ச்சல் தாங்க முடியாத காய்ச்சல், அதனால ரொம்ப வேதனைப்பட்டான். உடம்பெல்லாம் ரொம்ப கொதிக்கும். என்ன செய்வேன் அப்படின்னு உச்சகட்டமான 108 டிகிரி காய்ச்சல், அது தாங்க முடியாமல் அந்த அரண்மனை வைத்தியர்கள்லாம் வந்து பார்த்தாங்க. ஒன்றும் ஆகல, தண்ணி தெளிச்சு மயில் பீரிய தடவனாங்க. அந்த மயில் பீரியெல்லாம் கருகி போச்சு. சூடான தோசைகள்ல தண்ணியை தெளிச்சா அது எப்படி இருக்குமோ அது மாதிரி உடம்புல அவ்வளவு உஷ்ணம். அந்த நேரத்துல சமணர்கள் எல்லாம் ஓய்ந்து போன அந்த நேரத்துல மங்கையர் கரசியார் பக்கத்துல போய், சுவாமி ஞான சம்பந்தர்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிறார், இப்ப திருமறை காட்டுல தங்கியிருக்கிறாரா, அவர் வந்து பார்த்தாலே உங்க பிணி தீரும், உடம்புல இருக்கிற நோயும் நீங்கும், பிறவி நோயும் நீங்கும், நீங்க உத்தரவு தந்தா அழைச்சிட்டு வரலாம். அப்படியே சமயம் பார்த்து சொல்லணும், நம்ம சமயம் பார்த்து சொல்லணும், பக்குவமா சொல்லணும். ஞான சம்பந்தர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே பாதி காய்ச்சல் குறைஞ்சிடும். ஞான சம்பந்தர் மதுரைக்கு போனார், ஒரு மடத்துல தங்கி இருந்தாங்க. சாம்ப பூஷணவன் அதுக்கு முன்பாக சாம்ப பூஷணவன் வந்திருக்கான்னு சொல்லி இவன் தீ வைக்க சொல்லிட்டான். யாரு? ராஜா. அவர் அங்கிருந்து பாடினார், பையவே சென்று பாண்டியவருக்காகவே பாடினார். அந்த நெருப்பு இவன் வைக்க சொன்ன நெருப்பு தான் இங்க வந்து காய்ச்சலா வந்துச்சு. முன்னாடியே வந்துட்டார், மதுரைக்கு வந்துட்டாரு. அந்த மடத்துல தங்கி இருக்கிற போது சமணர்கள் பேச்ச கேட்டு தீ வைக்க சொல்லிட்டான். அப்படி அந்த வச்ச நெருப்பை தான் யார சம்பந்தத்துக்கு தள்ளி விடுறார். அதான் கொடியனை வேவ நோக்கி இப்ப என்ன பண்ணாரு, நெருப்பை பாண்டிய மன்னனுடைய மேனையில பற்றும்படி செய்தார். நெருப்புல நேரடியா வரல, காய்ச்சலாக வந்துச்சு. திரு ஆலவாய் மேரிய ஐயனே, அஞ்சல் இந்த நூல் செய்யறே, புய்யராமணர் கொடுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே. அந்த நெருப்ப மெல்ல போய் பாண்டியனுக்கு ஆகட்டும்னார். பாண்டிய அழியட்டும்னு அப்பவே சாம்பல் ஆயிருப்பான். என்ன பண்ணினாரு, பாண்டியருக்கு ஆகவேன்னார். நெருப்ப மெல்லமா போ சொன்னார், வேகமா போயிருந்தா அவ்வளவுதான், மெல்ல போய். அது கடைசி பாட்டுல அவைத்தாந்து சொன்னார். வெப்பம் தென்னன் மேலுர மேலினி குப்ப ஞான சம்பந்தன் செந்தமிழ் செப்ப வல்லவர் தீவிலா செல்வர் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே தன்வினை தன்னை சுடும் என்று சொன்னது போல, ஞான சம்பந்தர் இருந்த மடத்துக்கு வச்ச தீயானது தன்னை வெப்பு நோயாக பற்றிய சரி. அதன் பிறகு சம்பந்தர் வந்தாரு, திருநீத்து பதிகம் பாடினார், அந்த வெப்பு நோய் நீங்கி அப்போ உடம்ப ஆடு பாதியா நீக்கிறதுன்னு சொல்லி அனல்வாரம் முரல்வாரம் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பெரிய வரல. அப்படி அந்த காய்ச்சலை நீக்கினார் ஞான சம்பந்தர். அப்படி நீக்கின பிறகு மங்கையக்கரசியார் வேண்ட அந்த கூன்பாண்டியனை வாழ வைத்தார், பிணைக்கி வச்சார். முதல்ல காய்ச்சலை உண்டு பண்ணினார், அப்புறம் அந்த மனைவியார் வேண்ட பிணைக்கி வச்சார். மன்மதனை எரிச்சாரு சிவபெருமான், அவங்க மனைவி ரதி வேண்ட பிணைக்கி வச்சார். அதுபோல மங்கையக்கரசியார் வேண்ட மீண்டும் பாண்டியன் என்ன பண்ணினாரு, வாழ வைத்தார். சாதாரண வாழ்க்கையா 63 நாயன்மார்களிலே ஒருவராக வாழ வைத்தார். முதநாள் சமணன், மறுநாள் சைவ சமயத்தில் நாயன்மார், ஞான சம்பந்தருடைய அருள் அப்படி. அதனால அவங்க அப்பா மாதிரிய பிள்ளை மீனக்கூடியவரை வேக வைத்து காய்ச்சலால துன்புறுத்தி மீண்டும் வாழ வைத்தார் என்று இப்படி ஒரு பாட்டு. ஞான சம்பந்தர் வரலாறு பின்னால விரிவா வரும், இப்ப சும்மா சுருக்கமா சொல்லு. மீன கொடியனை வேவ நோக்கி குறை இறந்தடையாள் கற்பின் பிடியன நடையாள் வேண்ட பின்னுயிர் அழித்து காத்த முடியணி மாடக்காளி முனிவனை வணக்கம் செய்வாம். அடுத்து திருநாவுக்கரசு நாயனார், அறப்பெரும் செய்தி பாகத்தே அறப்பெரும் செய்தி பாகத்தே அண்ணல் அஞ்செடுத்தால் அஞ்சா மரப்பெரும் செய்கை மாறாக வஞ்சகரியிட்ட நீல நிறப்பெரும் கடலும் யாருக்கும் நீந்துதற்கு அரிய ஏழு பிறப்பெரும் கடலும் நீத்த பிராரடி வணக்கம் செய்வார. நாவுக்கரசன் பெருமான் அவர்தான் நாவுக்கு அரசர். இந்த நாவுக்கு அரசர் என்கின்ற பட்டத்தை கொடுத்தவர் சிவபெருமான். இவருடைய பாட்டை கேட்டு உன்னுடைய பெயர் நாவுக்கரசு என்று ஏழு உலகமும் புகழட்டும் அப்படின்னார். அப்படி பாட்டு பாடினவர், அருமையான பாட்டு. அது ஒரு ஜென்மமா அவர் பாடல சிவபெருமான, பல ஜென்மங்களாக அவர் பாடியிருக்கார். நாவுக்கரசரை சமண சமயத்தில் இருக்கிற போது அப்ப நாவுக்கரச சிவபெருமான தமிழ் பாடிட்டு இருந்தாராம் மனசுக்குள்ள. இது அவரே சொல்றார், சலம்பூடு தூபம் மறந்தறியேன் தமிழோ ஓடு இசை பாடல் மறந்தறியே. நான் சொல்லுவேன், சிவபெருமான் தான் நாவுக்கரசரை வந்து சமண சமயத்துக்குள்ள போக முடியாம விட்டுட்டார். இத சேர்க்கலாருன்னு சொல்றார், சேர்க்கலார் நம்ம கட்சியில சொல்றார். நம்பர் அருளாமையினால் இவர் அருள் பண்ணதா, அதனால சமண சமயத்துக்கு விட்டார். அப்படி போனபடி இவர் விட்டுட்டார், ஆனா அவர் விடல. நம்ம குருநாதர் சிவபெருமான் விட்டாலும் அவர் விடல. யாரு? நாவுக்கரசர் சிவபெருமான விடவில்லை. அவர் சமண சமயத்தில் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள சிவபூசை, தமிழ், இசை இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. இவர் அறியாமையே அது பாட்டில் நடந்தது. வெளியிலதான் அப்படி சமணரா இருந்து பேசிட்டு இருந்தாரே தவிர, அவர் மனசுக்குள்ள பஞ்சாட்சரம், சிவலிங்கம், அந்த பூஜை அபிஷேக ஆராதனைகள், மந்திர ஜபம், அதற்கு மேல தமிழ் இசையா அவருடைய மனசுக்குள்ள ஓடிட்டே. அது என்ன காரணம்னா, முற்பிறவியில அந்த பாடல் பாடி வழிபாடு செய்த அந்த அனுபவம். அதை இங்க வந்தவுடன், சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு வந்த உடனே பாடுறார். சலம் பூடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். அப்படின்னா நான் மறந்ததே இல்லைன்னு, தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என்னாவி மறந்தறியேன். உலந்தார் தலையில் பலிகுண்டு உழல்வாய், உடலுள்ளுள் சூழல் தடுத்தருளாய், அலந்தேன் அடியேன் அதிகை கெடில இரட்டான துறை அம்மானே. ஆகையினாலே பெருமானே, நான் உன்னை மறந்ததில்லை. நல்ல தண்ணீரும் மலர்களை விட்டு உன்னை வணங்குவதை நான் மறக்கவில்லை. உன்னை நல்ல தமிழோடு இசையோடு பாடுகின்ற அந்த பணியை நான் மறக்கவில்லை. உன்னுடைய திருநாமத்தை என்னுடைய நாவானது ஜபித்துக் கொண்டே இருந்தது. துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் உன்னனா மறக்கிற சுவாமி அப்படி பாடுறார். நலம் தீங்கிலும், நலம்னா நன்மை, தீங்குனா துன்பம். இன்பம் வந்த போதும் உன்னை மறக்கல சுவாமி, துன்பம் வந்த போதும் உன்னை மறக்கல. ஆகினாலே சிவபெருமான் திருநாவுக்கரசரை விட்டா கூட அவர் விடல. சுந்தரர் ஒரு பாட்டு பாடினால், நீ என்கிட்ட ஒட்டலைனாலும் நான் உன்னை ஒட்டுவேன் சுவாமின்னார்கள். ஒட்டியராகிலும் ஒட்டுவன் அடியார், அந்த மாதிரி. அப்படியே வெகுகான சிவபூச பண்ணவர் திருநாவுக்கரசர். அந்த பூஜாபலத்தை தமிழாக மாற்றினார். பல ஜென்மங்களாக செய்த சிவபூஜா பலத்தை அதைத்தான் தமிழாக மாற்றினார். இப்ப நாமெல்லாம் அவர் மாதிரி பூஜை பண்ண முடியுமா? நாவுக்கரசர் மாதிரி அவர் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்களிலே செய்த சிவபூஜா பலத்தை தான் தமிழாக மாற்றினார். அத அந்த தமிழ் ஞானத்தமிழ். அதனாலே அவருக்கு நாவுக்கு அரசர் என்று பட்டம் கொடுத்தார். அறப்பெரும் செல்வி பாகத்தை அண்ணல் அஞ்செடுத்தால், மறப்பெரும் செய்கை மாறா வஞ்சகர் இட்ட நீல நிறப்பெரும் கடல். அந்த சமணர்கள் என்ன பண்ணினாங்க, நம்ம சமயத்திலிருந்து திரும்பவும் சைவ சமயத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வஞ்சகமா அவரை அழைச்சிட்டு வந்து அவரை நஞ்சு கலந்த பார்ச்சோறு கொடுத்தாங்க. காத்து நல்ல மாப்பிள்ள மாதிரி இருந்தார். விஷம் சாப்பிட்டா கொஞ்சமாக மயக்கவரும் தலை சுத்தும், ஒண்ணும் இல்ல, தைரியமா இருந்தார். சமணர்கள் பார்த்தார், இது கதைக்காக அப்படின்னு சொல்லி கொல்லுங்கிற யானைய விட்டாங்க. அது சுத்தி வந்து கும்பிட்டு போச்சு. ஏழு நாள் நெருப்பறையில வச்சாங்க. அது தாமரை தடாகமாக மாறிட்டேன். அப்புறம் கடைசியா கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க. கொள்கையும் நீச்சரையும் நஞ்சி கொலை தவிர்த்தல், கல்லே மிதப்பா கரை நீண்டது. கடைசியா நீளமான கல் மாறி பாறாங்கள், பெரிய கல் தூள். அதுல நல்ல கயிறு வாங்கி நல்லா வரிஞ்சி கட்டினான். ஓரத்துல போட்டா பிழைச்சிடுவான்னு சொல்லி கொஞ்சம் படங்களை ஏற்றி ஆழமான பகுதியில கொண்டு போட்டான். ஒரு குத்தமும் பண்ணல. இங்க இருந்தாலே கட்சி மாறிட்டான்னு சொல்லி இப்படி போய் சாம்ப பூசணம் கூட்டத்துல சேர்ந்து தாயன்னு சொல்லி இப்படி கல்லுல கட்டி கடல்ல போட்டான். அவர் எந்த துணையும் நாடவில்லை. என்ன பண்ணினார், சொத்துணை வேதியன் சோகி வானவன். நமக்கெல்லாம் அந்த இடத்துல பாட்டு வருமா பேச்சு வருமா? நாமெல்லாம் கொதிச்சிருக்கோம். நாவுக்கரசர் கொஞ்சம் கூட கவலைப்படல. அதுவும் நம்ம சேர்க்கடா சொன்னாரு, கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க, அவர் கரையில ஏறி வந்தார் பிழைச்சிக்கிட்டார், இது ஒரு பெரிய அதிசயம் இல்லைன்னார். என்ன பஞ்சாட்சரமாகிய அஞ்செடுத்து இருக்குது, அது பிறையாகிய கடல்ல ஏழு கடல்ல இருந்து தப்பிக்க வைக்கக்கூடியது, இந்த ஒரு கடல்ல இருந்து பிழைக்க வைக்கிறதுன்னா பெருசாங்க. அது மாதிரி அவரு பஞ்சாட்சர ஜபம் பண்ணி பஞ்சாட்சர பதிகத்தை பாடி கரை சேர்ந்தார். சொத்துணை வேதியன் சோதி வானவன், கொற்றுணை திருந்தடி பொருந்த கைதுள கற்றுணை பூட்டியோர் கடலிற்பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இதை இன்னொரு இடத்துல சொல்றார், கல்லினோடு எடை பூட்டி கல்லினோடு எடை பூட்டி அவன் கையர் ஒல்லை நீர் புகனூக்க என் வாக்கினால் நெல்லு நீழ்வயல் நீளக்குடியரன் நல்ல நாமம் நவிக்கி உயிந்தே நன்றே. அப்படி அந்த பஞ்சாட்சர பதிகம் பாடினார், அந்த கல்லானது தெப்பமாக மிதந்தது, கட்டின கயிறெல்லாம் அறிந்து விழுந்து. இப்ப நாவுக்கரசர் கல்லுல மறந்துகிட்டு அப்படி கடல் காற்று வீச சிவபெருமானுடைய திருவடிய சௌரியமா பாடிட்டு வர்றார். ஆக என்ன ஆனந்தம், கடல்ல அப்படி கல் தெப்பமா மிதக்குது, அதுல இருந்து பாடிட்டு வர்றார். பூவினை கருங்கலம் பொங்கு தாமரே, ஆவினை கருங்கலம் அரணஞ்சாடுதல், கோவினை கருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினை கருங்கலம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே. வழி தெரியாம இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லதே என்னன்னா நமச்சிவாயவே, அதான் நல்லதே நமச்சிவாயவே. அது எந்த வேலையும் துணையா வரும். ஆகையினால அப்பர் பெருமானை கரையிலே கொண்டு போய் சேர்த்தது திருப்பாதிரி புரியுள்ள அங்க கரையேற விட்ட குப்பம் என்று ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து கரையேறினார். எல்லாம் நடந்த வரலாறு அவர் பாட்டிலே பாடியிருக்கார். மத்தவங்க பாடுறது கூட ரெண்டாவது, அவரே பாடியிருக்கார். ஆகினாலே கரையேற விட்ட குப்பம் அப்படிங்கிற பகுதியில கரையேறியிருக்கிறார். அப்படியே அந்த கடலை நீந்தினார். மரப்பெரு அஞ்செடுத்தால் அண்ணல் ஐந்தெடுத்தால், இப்படி அவர் கரையேறுவதற்கு துணையாக இருந்தது எதுன்னு பஞ்சாட்சரம். பஞ்சாட்சர மகிமே அழகில்லாது. தினந்தோறும் பஞ்சாட்சரம் ஜபிக்கணும். அஞ்சு எழுத்து, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, இதுதான் பஞ்சாட்சரம். இதுதான் சிவபெருமானுடைய வடிவமாக இருப்பது. திருநீரும் பஞ்சாட்சரம்னா விபூதியும் பஞ்சாட்சரம். விபூதி வந்து பொருள், அதனுடைய பெயர் நமச்சிவாய. ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப இந்த வடிவ, இப்ப இந்த நூல் வந்து புத்தகமா இருக்கு, இதனுடைய பேர் திருவிளையாடுறோம். அது மாதிரி விபூதி, விபூதியினுடைய இன்னொரு பேர் பஞ்சாட்சரம். விபூதி தான் பஞ்சாட்சரம். இது ரெண்டும் ஒரே பொருள், பிரிக்க முடியாத பொருள். ஆகையினால அந்த பஞ்சாட்சரம் திறந்தோறும் திருநீர் அணிந்து கொண்டு ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கணும். ஒன்னும் பெருசல்ல, நாம அல்ல கவனம் செலுத்தல அவ்வளவுதான். திறந்தோறும் ஒரு காலையில எழுந்து குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் திருநீர் பூசிட்டு நமச்சிவாயின்னு சொல்றது ஒரு பெரிய சிரமம் அல்ல. ஆனால் அதை தூண்டுவதற்கும் அதை சொல்றதற்கும் அதுல ஆள் இல்லை. அதனால நாம கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கோம். அதனால நம்மால இயன்றவரையும் பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணும். அப்படி அந்த பஞ்சாட்சரத்தினாலே நீல நிரப்பெரும் கடலும், யாருக்கு நீந்தலுக்கு அரிய ஏழு பிறப்பு எனும் கடலும் இஷ்ட பிரதானடி வணக்கம் செய்வான். யாராலும் நீந்த முடியாத பிறப்பு என்கின்ற கடலை நீந்திய திருநாவுக்கரசு சுவாமியுடைய திருவடியை வணக்கம் செய்வார். அதை சேர்க்கிறார், இருவரை பாசமும் மலக்கல் ஆற்றலின் வருபவ கடலில் உள் மாக்கள் ஏறிட அருளுமை அங்கெடுத்து அரச இக்கடல் ஒருகள் ஒருகள் மேல் ஏற்றுவர் உரைக்க வேண்டுமோ என்று பாடுகிறார். அதனால பஞ்சாட்சரமானது இறையாகிய கடல்ல இருந்து கரையேற்றும். அதை வந்து திருவாசகத்துல சொல்றார் மாணிக்க வாசகர், ஒரு பெரிய கடல்ல விழுந்துட்டு காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை, ஆசை என்கிற சுறாமின் வாய பிளந்துட்டு வருது, அதற்கு மேல பெரிய சுழல், இனி பிழைக்க வழி இல்லை அப்படின்னு நின்ன. ஆனா அந்த நேரத்துக்கு ஒரு தெப்பம் கிடைச்சது. அது என்ன தெப்பம்னா பஞ்சாட்சரம் என்கிற தெப்பம் கிடைச்சது. அதை பிடிச்சிட்டேன். அந்த பஞ்சாட்சரத்துக்கு உரியவனா இருக்கிற சிவபெருமான் என்னை கரையில கொண்டு போய் சேர்த்துட்டான். தனியனேல் பெரும்பறவி பப்பத்தி எவ்வ தடந்திரையால் எட்டுண்டு பத்தொன்றி கனியனேர் சுவர்வாயால் என்னும் காரால் கணக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயிர் மாறி எங்கெண்டெண்ணி அஞ்சலத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே முனைவரே முதலந்தம் இல்லாமல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூக்கிறேன். பஞ்சாட்சரம் என்கின்ற தெப்பத்தை பற்றினேன், அவன் முதலும் முடிவும் இல்லாத முத்தி என்கின்ற கரையில என்னை சேர்த்து விட்டான். அதனாலே நமக்கெல்லாம் தெப்பம் எது? பஞ்சாட்சரம். அதை விடாது நாம பற்றி கொள்ள. அப்படிப்பட்ட பஞ்சாட்சரத்தினாலே பிறவிக்கடலை நீந்திய திருநாவுக்கரசு சுவாமியை திருவடி மனித. அதற்கு மேல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் என்ன பண்ணினாருன்னா, சிவபெருமான் யார் வந்து மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எல்லாம் விட்டாங்களோ அவங்களுக்குதான் முக்தி தருவேன்னு அவர் சொல்றார். உலகத்துல இருக்கிற பாசத்தை எல்லாம் விட்டவங்களுக்கு தான் முக்தி. அதுக்கு நம்ம பந்த பாசத்தெல்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. அது பந்தமும் வீடும் படைப்பாய் போச்சு. பந்தத்தை உண்டு பண்ணினவனும் சிவன்தான். அதிலிருந்து விடுதலை தருபவனும் சிவன்தான். நாமளா வந்து பந்தத்தை உண்டு பண்ணவும் முடியாது, அதுலிருந்து விடுபடவும் முடியாது. பந்தத்தை ஏற்படுத்தணும்னு எத்தனை பேர் முயற்சி பண்றா முடியுத? சரி, விடலான சொல்லி முயற்சி பண்றா விடுதா முடியுதா? இல்ல, அது ஒரு சாமியாரு எனக்கு இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனைவி விட்டுட்டு காவி வெட்டி கட்டிக்கிட்டு காசிக்கு போனார். போயிட்டு வந்தாலே வரும்போதே ரெண்டு பேர்த்த கல்யாணம் பண்ணார். மூணு தான், ஒன்னு வேண்டான்னு போனாரு, ரெண்டு மூணு கட்டிட்டார். பந்த பாத்தங்கிறது நாமளா விடக்கூடாது, அதுவா விடணும். சுவாமி பார்த்து அந்த பக்குவத்தை தரணும். தானே படுக்கிறது எப்படி, நம்மளா படுக்க வைக்கிறது எப்படி? அப்படி பந்தமும் வீடும் படைப்பாக ஒற்றி அவன்தான் பந்தத்தை உண்டு கொண்டிருந்தவன். அந்த பந்தத்திலிருந்து விடுதலை. அதனாலே சிவபெருமான் எப்போது முக்திய தருகிறார்னு சொன்ன, இந்த பந்தத்தை விட்டால் முக்தி தருவோம் அப்படின்னு ஆகமத்துல சொல்லி வச்சிருக்கார். ஆனா அந்த சிவபெருமானையே என்ன பண்ணினாரு, தன்னுடைய மனைவி பிணக்க தீர்க்கிறதுக்காக இரவு நேரத்துல தூது போ சொன்னார். இது எப்பேற்பட்ட அதிசயம்! யாரு பந்த பாசம் வேண்டாம்னு சொல்றான், அந்த சிவபெருமானே இந்த பந்த பாசத்துல இருக்கிற மனைவி பிணக்க தீர்க்கிறதுக்காக தூது போ சொன்னார். அப்படிப்பட்ட வல்லமை படைத்த சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடியும் ஏன் போனார்னா, சிவபெருமான் சும்மா போகல, இவர் என்ன ஏமாந்தவராளும் நந்திகேஸ்வரர். ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆத்தோட போவானான்னு ஒரு படம். அது மாதிரி நம்ம சிவபெருமான் ஏன் போனார்னா, சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பாட்டை கேட்கறதுக்காக தூது போனாலும் பரவாயில்லடா, நடந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தூது போனார். அத பட்னத்தார் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே யமக்குறவாயும் தேவரீரல்லால் திருவுளம் அறிய திசைமுகம் எனக்கு வேறுளதோ, எனக்கு வேறுளதோ பாவலன் ஒருவன் செந்தமிழ்க்கு இறங்கி பறவையார் ஊடலை மாற்ற ஏவலாடாடாய் இரவெலாம் நடந்த இறைவனே ஏகநாயகனே ஏகநாயகனே ஏவலாடாளாய். ஒரு பணியாள் போல தம்பி போ அப்படின்னு போற மாதிரி ஏன் போனார்னா, அந்த பாவலன் ஒருவன் சின் தமிழ்க்கு இறங்கி பறவையால் உடலை மாற்ற பட்டினத்தாருங்க சொன்னார். பாவரன் இவர் சொன்னார், பறவையார சொல்லும் போது பறவையார் அந்த ஆள் விதி போட்டாங்க. ஏன் பறவையார் விட்டு போனாரு? அந்த அம்மா பண்ண தவ அளவில்லாத தவ சிவபெருமான நடந்து கிடைச்சுள்ளது, சும்மா போகாதாரு. ஆகையினாலே பட்டினத்தாருக்கு சொல்றார், பறவையார் உடலை மாற்ற ஏவலாளாய். ஒரு வேலைக்கார மாதிரி சிவபெருமானை தொண்டு செய்ய வைக்கிறது சுந்தருடைய தமிழ். சிவபெருமானை தொண்டு செய்ய வைக்கிறது அவ்வளவு ஆற்றல் அவருடைய தமிழ், அவருடைய தமிழ்.